தென்றல் நவம்பர் 2010. டாக்டர் அலமேல் ரிஷி அவர்களின் தலைமுறை பாலம் என்ற சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். தீபாவளிக்கு இன்னும் 10 நாட்கள் கூட இல்லை. புவனாவுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி. தாயில்லா பெண் என்று அவ்வப்போது சொல்லி காட்டும் மாமியார், ஏமா புவனா, உனக்கு தலை தீபாவளின்னு உன் அண்ணனுக்கு தெரியுமா? அம்மான்னு ஒருத்தி இருந்தா இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியும். ஏன் சொல்றேன்னா, நாம ஞாபகப்படுத்தணுமாங்கிறதுக்காக கேட்டேன் என்றாள். அண்ணா வந்து ஆடி பண்டிகைக்கு அழைத்து போய் புடவை ரவிக்க என்றெல்லாம் சீர் செய்து அனுப்பி வைத்ததை இதற்குள் மாமியாருக்கு எப்படி மறந்து போயிருக்க முடியும்? புவனாவின் கண்களில் நீர் தழும்பியது. நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கண்ண கசக்க ஆரம்பிக்கிறேன்? என் ஒரே பிள்ளை பட்டு வேஷ்டி வைர மோதிரம்னு ஜாம் ஜாம்னு தலை தீபாவளி கொண்டாடிட்டு வந்தான்னா அது எவ்வளவு பெருமையா இருக்கும் எனக்கு. சொல்லி கொண்டிருக்கும் போதே அதை கேட்டுக்கொண்டே வந்த கண்ணன் எதையும் கண்டுகொள்ளாமல் உள்ளே போய்விட்டான். அப்பாடா, நல்ல வேளை பிள்ளையின் காதில் விழவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அங்கிருந்து நகர்ந்தாள். புவனா வேகமாக கண்ணனை பின்தொடர்ந்தாள். இதோ பாருங்கோ என்று ஆரம்பிக்கும் முன் உஷ் என்று வாயில் விரலை வைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று ஜாடை செய்துவிட்டு போய்விட்டான். கண்ணன் எதிலும் பட்டுக்கொள்ளாத இந்த போக்குத்தான் சில சமயங்களில் புவனாவுக்கு எரிச்சல் ஊட்டியது என்றாலும் வேறு வழியும் தெரியவில்லை. அன்று காலை புவனாவின் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. அண்ணா ரகு மனைவி ஜானகியுடன் இறங்கினான். அவர்களை பார்த்தவுடன் புவனாவுக்கு வைர மோதிரம் பட்டு வேஷ்டி என்று தன் மாமியார் அண்ணாமலையிடம் ஆரம்பித்து விடுவார்களோ என்ற பயம். வந்தவர்களை வரவேற்கவும் தோன்றவில்லை. புவனாவை திரும்பி பார்த்த கண்ணன் அவள் முகத்தில் தெரிந்த கலக்கத்தை புரிந்து கொண்டு வெகு சகஜமாக, வாங்க வாங்க சௌக்கியமா என்று வரவேற்று சூழலின் இறுக்கத்தை தளர்த்தினான். புவனாவின் பக்கம் திரும்பி, என்ன புவனா, வந்தவாளை வான்னு கூட சொல்லாம திகச்சு போய் நின்றுட்டேன், தீபாவளி வர்றதே மறந்து போச்சா என்று கேட்டுவிட்டு ரகுவின் பக்கம் திரும்பினான். என்ன, நான் சொன்னது சரிதானே ரகு? தீபாவளிக்கு அழைக்கத்தானே இந்த விசிட் என்று வெளிப்படையாக விகற்பமில்லாமல் கேட்டான். அப்படியே உள்பக்கம் திரும்பி, அம்மா இங்கே யார் வந்திருக்கா பாரு என்று குரல் கொடுத்தார். யாரு, ஜானகியா? வா சௌக்கியமா? தீபாவளி பக்கத்துல வந்தாச்சுன்னு நேத்திக்குத்தான் புவனா கிட்ட சொன்னேன். பேசியபடியே ஜானகி நீட்டிய பூ பழங்களை வாங்கி கொண்டாள். கண்ணன் அம்மாவையும் புவனாவையும் அழைச்சுண்டு தீபாவளிக்கு முதல் நாளே வந்துடணும், நேர்ல அழைக்கத்தான் வந்தேன் என்றான் ரகு. பெரிய புஷ்பானம் கொளுத்தி வச்ச மாதிரி கண்ணனின் அம்மா முகமெல்லாம் உளிர்ந்தது. வாயெல்லாம் பல், பாசம் பொங்கும் குரலில், ரகு, அவர் காலமானதுக்கு அப்புறம் நான் புதுசு கட்டிண்டு பண்டிகைன்னு எதுவும் கொண்டாடுறதில்லே. ஏதோ நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, அதுக்கு குறை வைக்க கூடாதுன்னு புதுசு வாங்கி கொடுத்து ஒரு பாயசம் வச்சு பரிமாறுவேன். அதனாலே நான் வரல, கண்ணனும் புவனாவும் வருவா. அவளுக்கு இன்னும் பேச விஷயங்கள் நாக்கு நுனியில் காத்திருந்தன. ஆனால் கண்ணன் புவனாவை வந்தவர்களுக்கு காப்பி கொண்டு வர சொல்லி உள்ளே அனுப்பிவிட்டு, அம்மா வாசல்ல யாருன்னு பாரு என்ற அர்த்தத்தோடு அவள் பக்கம் பார்த்தாள். அவனை பெற்றவளாச்சே, அவளுக்கா புரியாது அவன் பார்வை, இங்கிருந்து நகரலாம் என்று அர்த்தம். வேறு வழி இல்லாமல் வாசல் பக்கம் போனாள். கண்ணன் ரகுவிடம் நெருங்கி அவன் காதருகே போய் ஏதோ சொன்னான். தீபாவளிக்கு முதல் நாள் கண்ணனும் புவனாவும் 2 பெரிய பெட்டிகளுடன் ரகுவின் வீட்டை அடைந்தார்கள். பெட்டிகளை ரகுவிடம் நீட்டினான் கண்ணன். இதென்ன என்பது போல் ரகு அவனை பார்த்தான். நானும் வழிநெடுக இவரை கேட்டு பார்த்தேன், அது சஸ்பென்ஸ் தான் சொன்னாரே தவிர என்னன்னு சொல்லவே இல்லை என்றாள் புவனா தன் பங்குக்கு. புவனா, இப்போ நீ அட்டை பெட்டியை திறக்கலாம், எல்லோரும் பார்க்கலாம் என்றான் கண்ணன். சொன்னதுதான் தாமதம், உடனே பரபரவென்று பிரித்தாள் புவனா. அழகான 2 பட்டுப்புடவைகள், 2 பட்டு வேஷ்டி சட்டை, 9 கஜம் புடவை ஒன்று. எல்லோரும் அசந்து போய் நின்றனர். இன்னும் கூட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கே என்று தன் பையிலிருந்து அழகான வெல்வெட் பெட்டிகள் 2 வெளியே எடுத்து ரகுவின் கையில் தந்து திறந்து பார் என்றான் கண்ணன். ஜொலிக்கும் வைர மோதிரங்கள், 2 உனக்கில்லே, ஒன்றுதான் உனக்கு, இன்னொன்னு எனக்கு சொல்லிவிட்டு சிரித்தான் கண்ணன். உணர்ச்சி பெருக்கில் ரகுவின் பார்வையை திரையிட்டு மறைத்தது ஆனந்த கண்ணீர். எனக்கு பேச்சே வரமாட்டேங்கிறது கண்ணா, எத்தனை நல்ல மனசு உனக்கு என்றவன் அவனை அப்படியே இருக தழுவி கொண்டான். என்ன ரகு, இப்படி உணர்ச்சி வசப்படலாமா? நீயும் என் கூட பிறந்த சகோதரன் மாதிரி, உனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் அந்த ஸ்தானத்துல இருந்து தங்கைக்கு கல்யாணம் சீர் செலுத்தி எல்லாம் செஞ்சிருக்கே, உனக்கும் மேலே ஜானகி, இப்படிப்பட்ட ஒரு அண்ணாவும் மன்னியும் கிடைக்க புவனா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு பேசுற நீ ஏன் வைர மோதிரம் பட்டு வேஷ்டின்னு சாஸ்திரம் பாக்குறேன், ஏன் சிம்பிளா இல்லேன்னு கேக்குறியா? இதுக்கு 2 காரணம். 1, என் அம்மாவின் சந்தோஷத்துக்காக. இப்ப கூட நீங்க அழைக்க வந்த போது என்ன சொன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம்னு தானே சொன்னா, எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சவ. என் அப்பா போனப்புறம் உறவு மனுஷான்னு யாரும் நெருங்கி வரலே, தனியா போராடினவ. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கா, நான் படிச்சு முன்னுக்கு வந்துட்டேன், தலை தீபாவளி பிரமாதமா கொண்டாடினான் என் பிள்ளைன்னு சந்தோஷப்பட ஆசைப்படுறா. அவ ஆசைக்காகத்தான் என் செலவிலேயே எல்லாத்தையும் வாங்கினேன். நீயும் இப்போதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கே. ஜானகி மட்டும் என்ன 60 வயசு கிழவியா? புவனாவை போலத்தானே ஊர் உலகத்தை போல தீபாவளிக்கு என் அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி இருந்தா முடியாதுன்னு சொல்ல முடியுமா உன்னால்? இதற்குள் புவனா குறுக்கிட்டு, 2வது காரணத்தை இன்னும் சொல்லலையே என்றாள். அவசரப்படாதே, அது என்னென்ன புரட்சிகரமான விஷயங்களையெல்லாம் சொல்லி அம்மாவுக்கு புரிய வைக்க முடியாது. புரிய வச்ச மனசை மாத்துறதெல்லாம் நடக்காத காரியம். அப்படி புரிஞ்சுண்டு மனசை மாத்திக்கிற வயசை தாண்டினவ அம்மா. ஏதோ இருக்கிற கொஞ்ச காலம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. ரகுவுக்கும் செலவு வைக்க கூடாது, அம்மாவுக்கும் ஏமாத்தம் இருக்க கூடாதுன்னு தான் எல்லா செலவையும் நானே ஏத்துண்டு அதை சஸ்பென்ஸா வச்சிருந்தேன். நேத்தைய தலைமுறையான அம்மாவையும் அனுசரிச்சுண்டு இந்த நம்ம தலைமுறை நடைமுறைகளையும் புரிஞ்சுண்டு ஒரு பாலமா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் என்பதுதான் 2வது காரணம். நான் சொல்றது சரிதானே ரகு என்று கூறிவிட்டு கண்ணன் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தான். அது சரியே, அண்ணாவுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் முன்னாலேயே தெரியுமா? புவனா ஆவலோடு கேட்டாள். தீபாவளிக்கு அழைக்க வந்த போது ரகுவிடம் நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன் தெரியுமா? தலை தீபாவளிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வரேன், பணத்தை பத்தி பின்னால் பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். என் உணர்ச்சிகளை புரிஞ்சுண்டு எனக்கு ஆதரவா பேசாத உங்களை அம்மா கொண்டுன்னு தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோ என்று சொல்லி விசும்பியபடி கண்ணன் நெஞ்சில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் புவனா.